நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ நம்ம நிலையத்துக்கு கானூர் புதூர்ல இருந்து திரு ஜெயபால் அவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு வாழை பயிர் செய்யற விவசாயி. இவங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கங்க.
வணக்கம். என்ன வந்து சீனையின் வாழை வந்து பயிர் பண்ணிட்டு, அதாவது வந்து மே மாசம் நட போடுற வாழைகளுக்கு வந்து சருகு நோவு ஜாஸ்தியா வர்றது இல்லைங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அடி உரமா போடுறதை விட மேலுரம் வந்து சூப்பரு பொட்டாசு அடி உரமாக போட்டு முதல் கிளையிலேயே போட்டோம்னா, அதே மாதிரி இந்த நுண்ணூட்டச்சத்து இதுகளையெல்லாம் போட்டோம்னா வேரழுகல் நோய் சுத்தமாகவே தாக்கல் வருதுங்க. அது இல்லாமல் வர்றதுக்கு தான் இப்போ நுண்ணூட்டச்சத்து. ரெண்டாவது எமிஷான் மருந்து போட்டோம்னா வாடல் நோய் சருக்கு சுத்தமாக வராதுங்க. எமிஷான் மருந்து கரைச்சி வாழைகளுக்கு சுற்றி ஊற்றணும்னா வாடல் நோய்ங்கிறதே வராதுங்க. அது வந்து வாடல் நோய் தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழை இதாகாது. அது வருமுன் காப்பு திட்டத்தில் முதல்லையே நாம் அது இது பண்ணிட்டோம்னா நல்லாவே இருக்குது. வாழை நட்டி 45வது நாளில் ஒரு தடவை உரம் கொடுக்கணும். ரெண்டாவது ட்ரிப்பு உரம் கொடுக்குற போது ஃபஸ்ட்டு வந்து டிஏபியோ அல்லது காம்ப்ளெக்ஸோ, ரெண்டாவது வந்து களை எடுத்து 3 மாதம் இது பண்ணி, அப்புறம் வந்து நீங்கள் உரம் போடுற போது டிஏபி யூரியா காம்ப்ளெக்ஸு இது எல்லாமே கலக்கி பாதி பாதி போட்டிங்கன்னா உள்ளே போடுறத விட பாதி பாதி அதை 2 தடவை கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்லாவே ஈல்டு வரும். கடைசியில் லாஸ்ட் டைமுங்கிற போது பொட்டாஸ் வாழை நட்டி 7வது மாதம் பொட்டாஸ் கொடுக்குற போது காய்களுக்கு வந்து வெயிட்டு நல்லா வருதுங்க, காய் நீளம் வருங்க. வாழையில் வந்து காய் நீளம் வர்றது தான் எதிர்பார்க்குறாங்க. நீளமாக வரும், உருண்டையாகவும் வருங்க. அது வந்து ஒரு 14 சீப் வரணுங்க. சீனைன்னெல்லாம் 14 சீப் வந்தால் தான் 40 கிலோ வருங்க. அது குறைவாக வந்தால் ஜீனியிலெல்லாம் நம்ம ஒன்றும் கட்டாது. அதே மாதிரி மார்க்கெட்டிங்க்கு வந்து அன்னென்ன மார்க்கெட்டிங்க்கு எப்படி இருக்குதோ அது மாதிரி எடுத்துக்கிறாங்க. மே மாதம் நடவர இதில் வேணா மட்டும் உங்களுக்கு மார்க்கெட் இருக்குங்க. செப்டம்பர் அக்டோபரில் நட போடுறதுக்கு வாடல் நோய் சீக்கிரம் தாக்குங்க, ஆனால் அந்தளவுக்கு வெயிட் வர்றது இல்லைங்க. மார்க்கெட்டில் வந்து இப்போது சேல்ஸ் ஆகிறது வந்து ஜீனி நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க.
எடுத்தோடனே வந்து ஜீனைன்னு சொல்லிட்டு சருகு நோய்க்கு போயிட்டீங்க. இப்போ என்ன சருகு நோய் தான் இதில் அதிகமாக தாக்குறதுங்களா?
ஜீனையில் வந்து சருகு நோய் தான் வேற எந்த நோயும் தாக்குறதில்லை. ஜீனையில் வந்து வாடல் நோய் ஒன்று தான் அது பாதிக்குதுங்க. வாடல் நோய்க்கு மட்டும் நம்ம தப்பிச்சிட்டோம்னா அதாட்ட மாசம் எதுலுமே வர்றது இல்லைங்க. முதல் காரணம் இந்த ஜீனைனுக்கு வந்து சீக்கிரம் இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு கைகால் சோர்வியான இதாகுதோ அதே மாதிரி தானுங்க அந்த வாடல் நோய் வர்றது ஜீனைனுக்கு. மற்ற வாழைகளுக்கு விட வர்றதுங்க. இந்த ஒன்று தான் அப்புறம் இதாகுது.
சரிங்க, இது வந்து வராமல் தடுக்கிறதுக்கு எதாவது வழி இருக்கா? இல்லை அப்படி சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு என்ன மாதிரி அதை கட்டுப்படுத்துறதுங்க?
அதாவது வந்து ஜீனையின் வாழைக்கு வந்து வாடல் நோய் வந்துடுதுன்னா எமிஷான் வந்து ஏக்கராவுக்கு 250 கிராம், கிழிஞ்சி சுண்ணாம்பு 20 கிலோ தண்ணியில் கரைச்சி வேர்பாகம் ஊற்றணும். வேர்பாகத்தில் ஊற்றிட்டு ரெண்டாவது வந்து நூவானா அல்லது நூவாகிரானா ஸ்ப்ரே பண்ணணும். இது ரெண்டும் வரும் முன்னே அடிச்சிட்டோம்னா, அதாவது வந்து 2வது மாதத்தில் இருக்கா 4வது மாதத்தில் இருக்கா எமிஷானமும் கிழிஞ்சி சுண்ணாமும் ஊற்றிட்டா வாடலும் கண்டிப்பாக வராது. ஆனால் அது வந்துடுதுன்னா அது போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இப்போ வாழை நடவுற போதே பீருடான் வந்து 90% இது இருக்குங்க, அது போட்டு நட போடலாங்க. இல்லாட்டி நூவானில் மருந்து தண்ணியில் நினச்சி நட போட்டாலும் கண்ட்ரோல் ஆகுது.
சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த வெரைட்டி வந்து ஜீனைன்னு சொன்னீங்க. ஜீனைங்கிறது ஒரு புது வெரைட்டி தான் இல்லைங்களா? உங்களுக்கு எப்படி இதை பற்றி தெரிய வந்தது? எங்கேருந்து கண்ணுங்கள்லாம் வாங்கி போடுறீங்க?
எனக்கு வந்துங்க முதல்ல வந்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நான் தோட்டக்கலைத்துறையிலேருந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நான் கேட்டதுக்கு வந்து சப்சிடியில் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் நட போட்டு பாருங்கள், நட போட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அப்புறம் அதுக்கு மேலே நான் சிபாரிசு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அவனாசி தோட்டக்கலைத்துறையிலேருந்து ஒரு 1200 கன்று எடுத்துகிட்டு வந்து நட போட்டேங்க. எடுத்து வந்து நட போட்டதில் ஒரு 50 கன்று வேஸ்ட் ஆயிடுச்சு, பாக்கி வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு. அதில் வந்து ஒரு 100 வாழை காற்றுக்கு அடிபட்டு முறிஞ்சு போச்சு. ஒரு 1000 வாழை நல்லாவே இதாகிருக்குதுங்க. ஆனால் அந்த 1000 வாழை வந்து அன்னைக்கு மார்க்கெட்டிங்க்கு வந்து கிலோ 10 ரூபாயின்னு விட்டதுனால ஏக்கராவுக்கு வந்து 120,000 ரூபாய்ங்க. முட்டுவலி வந்து 42,600 ரூபா. இதுதானுங்க நிகர லாபம் சீனியில்.
சரிங்க, இப்போ வந்து 1000 கன்று சொன்னீங்க. இப்போ 1 ஏக்கருக்கு போடணுன்னாக்கா எவ்வளோ வேணும், நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க?
அதாவது வந்து ஜீனைன் வாழை நட போடுறது 1 ஏக்கராவுக்கு வந்து 1200 கன்று. 5.5 அடிக்கு 1 கன்று தான் நட போட முடியுங்க. அதில் வந்து 5.5 அடிக்கு 1 கன்று நட போட்டோம்னா அதாவது வந்து நம்மளுக்கு பாடுவாசி எப்படி இருந்தாலும் 100 கன்று வேஸ்ட் ஆயிருங்க. அந்த 100 கன்று போக பாக்கி வந்து இந்த ஓரக்கால் நட போடுறது நிழலடியில் வர்றது கொஞ்சம் சிரமம். அதனால் நாங்கள் அந்த 1000க்கு மேலே வர்றதை பூரா கழிச்சிட்டு 1000 வாழைக்கு நிகர லாபம் நாங்கள் கணக்கெடுத்து வச்சுருக்குறோங்க. மொத்தத்தில் வந்து ஜீனைனுக்கும் நேந்தரனுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குங்க. இப்போ நான் வந்து ஜீனைன் வந்து போன வருஷம் 1 ஏக்கரா போட்டிருந்தேங்க. இந்த வருஷம் 1.5 ஏக்கரா வெட்டு ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ நடவாயிருக்கிறது 1.5 ஏக்கரா மறுபடியும் நடவாயிருக்குதுங்க.
இப்போ நீங்கள் நேந்திரன் ரகம் கூட போடுறதா சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ நேந்திரனுக்கும் இந்த ஜீனைனுக்கும் அந்த சாகுபடி முறையிலையோ அல்லது அதனுடைய பயிர் செய்கிற காலத்துலேயோ அப்புறம் வருமானத்துலேயும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குங்க?
அதாவது வந்துங்க ஜீனியில் வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க. நேந்திரம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் தான் நடவாகுதுங்க. நடவாகுதுன்னா அது வந்து ஓரளவுக்கு வருமானம் வருதுங்க. ஆனால் வருமானம் வர்றபோது இது வந்து ஜீனியின் 40 கிலோ வருதுன்னா அது வந்து 12 கிலோவுக்கு மேலே வராது, எடுக்க முடியாதுங்க. பூரா அதுக்கு முட்டு கட்டியாகணும், காற்றுக்கு இதாகணும், நோவுக்கு கொஞ்சம் தாங்கி வளரக்கூடியதுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து உரம் வந்து ஜீனியின் விட நேந்திரனுக்கு கம்மி தானுங்க உரம். ஜீனியனுக்கு போட்டே ஆகணும், நேந்தனுக்கு 3 தடவை கன்சல்லாக கொடுத்தா ஓரளவுக்கு நல்லாவே இதாகிடுது. அதே மாதிரி மார்க்கெட்டிங்க்கும் வந்து சீக்கிரம் அறுவடை ஆகிறதுக்கும் நேந்திரம் தானே. ஆனால் ஜீனியன் வந்து லேட் ஆகும், நேந்திரம் வந்து 10 மாதம்னா 10 மாதம் வெட்டு முடிஞ்சிருங்க. அதில் வாடல் நோய் அவ்வளோ ஜாஸ்தியாக வர்றது இல்லைங்க. இதுக்கு வந்து நிறைய வருது. ஆனால் இப்போ தச்சமயத்துக்கு யாருமே வந்து ஜீனியனி இப்போது சரியாக விரும்புறது இல்லை. ஏன்னா சீக்கிரம் வாடல் நோய் வர்றதுனால. அதனால் நேந்திரன் தான் இப்போது நிறைய அறுவடை ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
சரிங்க, இப்போ பொதுவாக சாகுபடி முறை அப்படிங்கும்போது நம்ம இந்த ஜீனைனுக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ நீங்கள் கண் வாங்கி நட்டுருங்க. இப்போது கண்ணுனா எங்கே வாங்கினீங்க, எப்படி அந்த கிழங்கு தேர்ந்தெடுக்கிறது, அதிலிருந்து அறுவடை வரையிலுமே முக்கியமாக என்னென்னலாம் இதுக்கு செய்யணுங்க?
அதாவது வந்து முதல்ல ஜீனியின் வாழை வந்து நட போடுறோம்னா நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து தான் நம்மளுக்கு திசு வளர்ப்பு கண்ணு கொடுத்தாங்க. அதில் வந்து நிறைய கொடுக்குறாங்க. அதில் வந்து நல்லா தேர்ந்தெடுத்து வாழ் நட போடுற போது மருந்தில் வந்து நுவானா அல்லது நுவாக்கிறானா வேரில் நினச்சி நட போடுறது தான் முதல் காரணம் அந்த ஒன்று தான். அப்புறம் ரெண்டாவது வந்துங்க அது தேர்வு செய்கிறதுனா பெரிய கண்ணுகளே பூரா முதல்ல தேர்வு செஞ்சுட்டு அதில் நட போடுறது தான் நல்லா இருக்குங்க. பாக்கி வந்து வர்றதுகளையெல்லாம் கழிச்சுட்டு போட்டு நல்ல திறமாக இருக்கிறதுகளை மட்டும்தான் நாம் எடுத்து நட போடுறோம். அப்படி நட போட்டால் தான் ஒரே ராசியாக வரும் கண்ணு, நம்மளுக்கு நடவுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் அதே மாதிரி நம்ம களை எடுக்கிற முதலையும் அப்படி தானுங்க. முதல்ல வந்து முதல் களையிலேயே ஜிப்சனு சூப்பர் ரெண்டும் போட்டோம்னா காடு இலக்கமாக இருக்குங்க. வேருக்கு வந்து சீக்கிரம் அடி இருக்கிற உரத்துகளை இழுக்கிறதுக்கு சக்தி இருக்குதுங்க. அதனால் எந்த உரம் எந்த காட்டுக்கானாலும் சரி ஜிப்சனும் சூப்பரும் காட்டில் நட போட்டு இது பண்ணோம்னா காடு எப்போவுமே இலக்கமாக இருக்குங்க, நல்லாவும் இருக்குது. மற்ற இதுகளில் வந்து இருக்கிறத விட வாழைகளுக்கு வந்து இந்த நுண்ணுயிர் இதுகள்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த இதுகளுக்கெல்லாம் தாக்காமல் நல்லாவே வருதுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து அதுலேயே வந்து இன்னொன்றுங்க இந்த நீரில் தண்ணியில் கரைச்சி விடுற உரம் வந்து அது உள்ளங்க.
சரிங்க, இப்போ வந்து 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் எனக்கு. ஒன்று வந்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விடுற உரம் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் சொட்டுநீர் பாசனம் போட்டிருப்பீங்க. இது எப்படிங்க, வாழை வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே சொட்டுநீர் பாசனம் அமைச்சிட்டு போட்டிங்களா இல்லை அதுக்கப்புறம் அமைச்சிங்களா, எப்படி அமைச்சிங்க, அதுக்கு மானியம் வாங்கினீங்களா, அந்த அதை பற்றிய விவரங்கள்லாம் சொல்லுங்கள்.
அதாவது வந்து வாழை நட போடுறதுக்கு முன்னாடியே நாம் வந்து சொட்டுநீர் பாசனம் முதல்லையே போட்டு வச்சுருந்தோம். அதனால் வாழை நடவுறதுக்கு முன்னாடியே பூரா சொட்டுநீர் போட்டு அப்புறம்தான் வாழை நட போடணுங்க. சொட்டுநீர் போடுறதுக்கு 1 ஏக்கராவுக்கு வந்து 43,600 ரூபா கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்மளுக்கு அது பத்துறது இல்லைனால மறுபடியும் நாம் தனியாக ஒரு லேட்டர் வாங்கி நாம் மறுபடியும் போட்டு விட்டுக்கிறோம். அதில் வந்து சொட்டுநீர் வந்து எல்லா ரசாயனமும் உரமாக இருந்தாலும் சரி இல்லை தண்ணியில் கரைக்கிற உரமாக இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரிப்பில் விடுறது இப்போ ரொம்பவும் இதாகிருச்சுங்க. அதனால் அடி உரம் வந்து ஜாஸ்தி யாரும் விரும்புறது இல்லைங்க. அதை அதாவது தண்ணியில் கலக்கி விடுறதுனால உங்களுக்கு எல்லாமே ட்ரிப்பில் போய் இதாகிட்டு இருக்குது. அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அப்புறம் வேரழுகள் நோய்க்கு மருந்தும் தண்ணிலேயே ட்ரிப்பிலேயே கலக்கி விட்டுறாங்க, அதனால் உங்களுக்கு ஏகமுமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு வருதுங்க.
சரிங்க, இப்போ சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கிறதுனால களை தொந்தரவுலாம் அதிகமாக இருக்காது உங்களுக்கு. அப்போ களை எடுக்கிறது, ஆனால் இந்த மண் அணைக்கிற வேலை செய்ய வேண்டியிருக்குங்களா?
கண்டிப்பாக அது மண் அணைக்க அணைச்சே ஆகணுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைக்கு வந்து ஒரு வாழை இருக்குதுன்னா ரெண்டு சைடும் முக்கால் முக்கால் அடி விடணுங்க, 1.5 அடி போயிருங்க. 1.5 அடி முதல்ல மண் கட்டிட்டு அப்புறம் ரெண்டாவது களையை ஏதாச்சும் இருந்ததுன்னா களையை எடுத்துட்டு போட்டு அப்புறம் லேட்டர்களை நேரம் இழுத்துட்டு அதில் ட்ரிப்பில் தண்ணி மருந்தா அல்லது தண்ணியை முதல்ல மண் அணைச்சி களை வெட்டி விட்டாச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு முதல்ல மருந்து விட்டு அந்த வேரழுகள் நோய் இதாயிருங்க. அப்புறம் ரெண்டாவது ரசாயன உரம் வந்து ட்ரிப்பில் விட்டாகணும். அப்புறம் ரெண்டாவது வர்ற போது இந்த வேரழுகள் நோய் சுத்தமாக வராதுங்க, அதுவும் வராது. அப்புறம் இந்த ரசாயன உரத்துக்களில் வந்து வேர்களுக்கு வந்து செம்பாடாக இருந்ததுன்னா டக்குன்னு பிடிக்கிற சக்தி வேர்களுக்கு இருக்குதுங்க.
அப்போ முன்னாடியே ரெண்டு சந்தேகம்னு சொன்னேன், இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5.5 அடி இடைவெளி நட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அடர் நடவுன்னு சொல்லிட்டு தோட்டக்கலைத்துறையிலேருந்து சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ அது வந்து இந்த இதில் போட முடியுங்களா, இல்லை அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குங்களா?
வாழைகளுக்கு வந்து அடர்த்தியாக நடுறதுன்னு சொல்லி 3 அடிக்கு 3 அடி ஒன்று நட சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் அப்படி நட போடுற போது வாழை ரொம்ப ஹைட்டாக போயிடுது, அப்புறம் அதில் வந்து இதில் வர்ற ஈல்டு அதில் கொஞ்சம் குறையுதுங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 5.5 அடி கேப்லேயே ஒரு வாழை நட்டுறோம்னா அதுலேயே மறுபடியும் ஒரு வாழை நட்டி ரெண்டு வாழையும் ஒரே இதில் நட்டி அதில் மாசூல் எடுக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் போன வருஷம் ஒரு 1.5 ஏக்கரா போட்டிருந்தேங்க, நேந்திரம் போட்டிருந்தேன். நேந்திரம் போட்டதுனால அதில் ஓரளவுக்கு எனக்கு பெனிஃபிட் இருக்குது, ஜீனியினால போடலைங்க. நேந்திரம் போட்டதில் ஒன்றும் ஈல்டு நம்மளுக்கு ஒன்றும் குறையிலைங்க, ஈல்டு அதே அளவுக்கு ஈல்டு வந்துட்டுருக்கு.
அதாவது அந்த இடைவெளி குறைக்காம அந்த 5.5 அடி இடைவெளியில் ஆனால் 2 கன்னா நட்டு,
2 கன்னு நட்டு.
சரிங்க, இப்போ வந்து களை எடுக்கிறது மண் அணைக்கிறதுல சொன்னீங்க, அப்புறம் வந்து உரம் பிரித்து கொடுக்கறத பற்றி ஆரம்பத்திலே சொன்னீங்க நீங்கள். இப்போ மொத்தமாக இந்த ஜீனைனுக்கோ அல்லது நேந்திரனுக்கோனாக்க என்னென்ன உரம் எந்தெந்த சமயத்தில் கொடுப்பீங்க?
முதல்ல வந்து நேந்திரனுக்கு வந்து 3வது மாதத்துலேயே DAP வந்து 3 மூட்டை கொடுத்துருவோம். 3 மாதத்தில் DAP கொடுத்து வச்சுன்னா 4வது மாதம் 5வது மாதம் வந்து காம்ப்ளெக்ஸு, யூரியா, பொட்டாஸ் 3 கலந்து 4 மூட்டை கொடுக்கணுங்க. 6வது மாதம் வந்து பொட்டாஸ், பொட்டாஸும் சூப்பராக 2 கலந்து கொடுத்தோம்னா வேர் நிறைய காடு இலக்கமாக இருக்குங்க. அந்த இலக்கமாக இருந்ததுன்னா வேர்களை வந்து அடி இருக்கிற ஈரத்தன்மையும் தலைச்சத்து மணிச்சத்து இருக்கிற இதையும் இழுத்து கொடுத்ததுன்னா காய்களுக்கு நல்லா வெயிட் வருதுங்க. ஜீனியனுக்கு அதே மாதிரி தானே. கடைசியில் வந்து நம்ம வந்து சூப்பரும் பொட்டாசும் 2 கொடுத்தோம்னா காடு இலக்கமாக இருக்கிற வரையில் வேருக்கு போகுங்க. வேருக்கு போகிற வரையில் சத்து அடி இருக்கிற பூமியில் இருக்கிற சத்து இழுத்து வேறு கொடுக்கறதுனால காய் நல்லா வெயிட் வருது, நல்லாவும் திறனாகவும் வருதுங்க. வாழையில் வந்து கூன் வண்டு வந்து எல்லா வாழைகள்லேயும் வருதுங்க, நேந்தர்லேயும் வருது, சீனியிலையும் வருது, எல்லா வாழைகள்லேயுமே வருது. அதற்கு தக்க மருந்தடித்து கண்ட்ரோல் பண்ணுறதை விட, வாழை ஒரு வாழை வண்டு உளுந்து அது முறிஞ்சு போச்சுன்னா கீழே 1.5 அடி விட்டு மேலே வந்து 3 அடிக்கு மேலே வெட்டி விட்டு வேப்ப எண்ணெய் தடவி அந்த வாழையை அப்படியே வெட்டி அது வெட்டின மாதிரியே மேலே வச்சோம்னா அந்த வேப்பண்ணை வாசத்துக்கும் அந்த இதுக்கும் அந்த வண்டுக்கு பூரா அதில் வருதுங்க. வந்ததுன்னா ஒரே இடத்துல வண்டுகளை அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மரம் மரத்துக்கு அடிக்கிறத விட அந்த வேப்பண்ணை வாசத்துக்கு அந்த கூன் வண்டுக்கு கண்டிப்பாக வருங்க. ஒரே இடத்துல நம்மளை கூன் வண்டு அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
இது எப்படி நீங்களும் முயற்சி பண்ணீங்களா?
இல்லைங்க, நம்ம எனக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் முறையிலுமா நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க, நாங்கள் அதில் பழகினது தானுங்க நாங்கள், அதனால தான் நான் அதை கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
சரிங்க, இப்போ வந்து இந்த உரம் கொடுக்கறது பூச்சி என்ன வருது எல்லாமே சொன்னீங்க. சரிங்க, இப்போ அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை நாளில் வந்து தார் வெட்டலாங்க?
அறுவடை வந்து 8வது மாதத்தில் உங்களுக்கு புட வருது, 8, 9, 10, 11வது மாதத்தில் வந்து உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடுது. அறுவடைக்கு வருதுன்னா வியாபாரி அங்கேயே வந்துடுறாங்க, அங்கேயே வந்து அண்ணன் மார்க்கெட்டு, இப்போ மார்க்கெட் என்ன ரேட்டோ அந்தந்த மார்க்கெட்டுக்கு வெட்டுறாங்க. நேந்திரம் வந்து நல்லா வந்ததுன்னா 12 கிலோ வருதுங்க, 1.5 கிலோ கொன்ன போக நம்மளுக்கு 10.5 கிலோ வருது. 10.5 கிலோ வருதுன்னா மார்க்கெட்டில் வந்து என்ன ரேட்டுனா 13 ரூபாய்னா 13 ரூபா, 15 ரூபாய்னா 15 ரூபாய்னு எடுத்துக்கிறானுங்க. 5 ரூபாய்னு எடுத்தாலே உங்களுக்கு 165 ரூபா வருதுங்க 10.5 கிலோவுக்கு. அப்போது 1 ஏக்கராவுக்கு வந்து 1000 வாழை வருதுங்க. முட்டுவெளி எல்லாம் போக நம்மளுக்கு 66,645 ரூபா 1 ஏக்கராவுக்கு வாழை நிகர லாபம் கிடைக்குதுங்க. உங்களுக்கு உரம் வந்து எப்படி போட்டாலும் 10,000 ரூபாய்ங்க. களை எடுக்கிறதுக்கு மருந்தடிக்கிறதுக்கு அதுகளுக்கு எல்லாம் சேர்ந்து 16,600 வருதுங்க. அப்புறம் நடவுக்கு வந்து ஒரு ஏக்கரா வாழை நடவுற போது 3,500. ஒரு களை எடுக்கிறதுக்கு வந்து 1,000 வாழைக்கு வந்து 3,500. ரெண்டு களை எடுக்கிற போது 7,000 ஆகுது. மொத்தம் வருமானம் வந்து இவ்வளோ வருதுங்க, செலவு இவ்வளோ வருது. அது கணக்கு போட்டால் 66,000 நம்மளுக்கு லாபம், நிகர லாபம் நிற்குதுங்க.
சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது எல்லாம் பயிர் நட்டதுக்கப்புறம் தான் சொன்னீங்க களை மருந்து அப்படின்னு. அப்போ முன்னாடி வயல் தயாரிக்கிறதுக்கு, பார் ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாம்?
வயலில் வந்து நாம் உழவு ஓட்டணுங்க. டிராக்டர் விட்டு ரெண்டு உழவு ஓட்டி, ரெண்டு உழவு ஏக்கராவுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஓட்டணுங்க, இல்லை 2 மணி நேரம் ஓட்டணுங்க. 2 மணி நேரம் டிராக்டரில் உழவு ஓட்டினா 1,200 ஒரு உழவுக்கு, ரெண்டு உழவுக்கு வந்து 2,600 வருதுங்க. பார் பிடிச்சி வாழை நட போடுறதுக்கு 5,000 வருதுங்க ஒரு ஏக்கராவுக்கு. அதான் மாரி நாம் தொழு உரமெல்லாம் போடுறதுன்னா எப்படி போட்டாலும் ஒரு 6 டன் ஓடுற போது ஏக்கராவுக்கு டன் வந்து 1,200 வருங்க. 6 டன்னுக்கு 7,400 வந்துடுதுங்க. 7,400 எருவு வருது, அதில் உதறி மறுபடியும் உழவு போட்டுற போது அதுக்கும் 3,000 வந்துடுதுங்க. மொத்தம் தொழு உரம் போட்டு நம்ம பார் பிடிக்கிற போது 10 ரூபா வருது. வாழைக்கண்ணு நடுறதுக்கு வந்து அவையிலே பார் பிடிக்கிறதுனால வாழைக்கண்ணு பார் பிடிச்சி கண்ணு நடுறதுக்கு மொத்தமாக அவளுக்கு 5,000 வருதுங்க ஏக்கராவுக்கு.
இப்போ கண்ணு வந்து உங்களுக்கு மானியத்தில் கிடச்சிது, அதனால அந்த செலவு உங்களுக்கு?
ஆமாங்க.
இல்லைன்னா அப்புறம் கண்ணுக்கு அதுக்கு காசு கொடுத்து?
ஆமாம், கண்ணு மறுபடியும் கண்ணு நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரில் இது சிசு வளர்ப்பு கண்ணு கிடைக்காத பட்சத்துக்கு வேறொரு விவசாயிகிட்ட போய் நம்ம கண்ணு எடுத்து, அந்த விவசாயிகிட்ட கண் எடுக்கிற போது ஏக்கராவுக்கு வந்து 1,200 கண்ணுக்கு ஒரு கண்ணு 2 ரூபாயின்னு எடுத்தாலும் 2,400 கண்ணுக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தால் நட்டையாக போகணும்.
பூச்சி
தாக்குதல் அதிகமா வர்றது இல்லைங்க. ஆகஸ்ட் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்து உங்களுக்கு பூச்சி இளசர்கள் நோய், அது வந்து குருத்து வந்ததுன்னா குருத்தில் வந்து குருத்து விரியாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு இது வந்துடுதுங்க. அதனால தான் உங்களுக்கு ஜீனைனெல்லாம் வந்து மே மாதத்தில் நட போட்டால் உங்களுக்கு தாறு நல்லா வருங்க. அந்த வேரழுகல் நோய், அந்த குருத்து சுருட்டல் நோய் எல்லாம் வராமல் நல்லா காய்க்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பரில் நட போடுங்க, உங்களுக்கு அந்த நேந்திரம் வாழையில் மற்ற வாழைகளில் இருக்கிற பூச்சி வந்து கண்டிப்பாக தாக்குங்க. அப்போ வந்து அந்த ஈரப்பசமாக இருக்கிறதுக்கு வாடல் நோய் தாக்குற கரெக்டாக சீக்கிரம் அது வருதுங்க. அதனால தான் உங்களுக்கு ஜீனையினை பொறுத்த வரையில் மே மாதம் நடவுறது ரொம்ப நல்லா இருக்கும்.
சரிங்க, எந்த பயிராக இருந்தாலும் இப்போ வந்து விளைவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை, விளைச்சல் கொண்டு வந்தாச்சு. இப்போ அதை விற்பனை செய்யணும், நமக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போகிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படிங்க விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குது?
எனக்கு பொறுத்த வரையிலும் மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு நாங்கள் கொண்டு போகிறது இல்லைங்க. எனக்கு வந்து வியாபாரிக தோட்டமே வந்துடுறாங்க. தோட்டமே வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன ரேட்டு விற்கிதோ அந்த ரேட்டுக்கு வந்து வியாபாரிக்கு வெட்டிக்கிறாங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி நான் சேவூர் ஒழுங்குமுறை கொண்டு போகணும், இல்லாட்டி 500 மேட்டுப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு செலவும் 2 மடங்காக வருது. ஒரு நாள் இதே வேலையும் கெடுது. அதனால் மார்க்கெட்டிங் போகாமையே வியாபாரிக்கு வந்து கிலோ ரேட்டு போட்டு வெட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ தார் வந்து 40 கிலோ வருதுன்னா கிலோ 10 ரூபாய்னா 400 ரூபாய். போன தடவை வெட்டினாங்க, இந்த தடவை வெட்டுக்கு இன்னும் வரலைங்க. வெட்டு அடையகமாக அடுத்த மாதம் வெட்டு வந்துடும்.
சரிங்க, இப்போ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த வாழை ஒரு இது முடிஞ்சுதுன்னு வைங்க, இப்போ திருப்பி அந்த காட்டில் வாழை போடுவீங்களா? இடையில வந்து எதுவும் வேற பயிர் போட்டு, இல்லைன்னாக்கா சும்மா காடு கொஞ்ச நாள் போட்டு வச்சிருந்து அந்த மாதிரி பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன முறை பண்ணுறீங்க?
இப்போ வாழை வெட்டியாச்சுன்னா காடு கிளீன் பண்ணுதான், சணப்பை கொள்ளு அவரை இதுகளையெல்லாம் போட்டு இது பண்ணோம்னா, உழுது மக்கி மாதிரி போட்டு வச்சோம்னா ஒரு 6 மாதத்துக்கு அதில் வேலை செய்கிறதே இல்லைங்க. அதான் மாரி வேலை செய்யணுனாலும் 6 மாதத்துக்கு பின்னாடி வந்து நம்ம வாழையே போட முடியாதுங்க. வேற இல்லாமல் தான் வைக்க முடியும். மஞ்சள் போடலாங்க, பருத்தி போடலாம். அப்புறம் அதுலேயும் இன்னும் என்னென்னா வாழை நடவ காட்டில் வந்து மஞ்சள் போட்டதுன்னா வேர்புழுகள் அழுகல் போய் மஞ்சளை கண்டிப்பாக வருதுங்க. அதனால் பயிர் வகை சிறுதானிய பயிர் வகைகளை வச்சோம்னா 1 வருஷம் வெள்ளாமை எடுத்துட்டு 2வது வந்து மஞ்சள் போட்டால் மஞ்சள் நல்லா வருங்க. அதனால் வாழை போடுற காட்டில் வந்து மஞ்சள் போடவே கூடாதுங்க. முதல் காரணம் அந்த ஒன்று தானுங்க, மற்றது எல்லாமே பண்ணலாம். ஆனால் அப்படியே நம்ம வாழை போடுற காட்டில் மஞ்சள் போட்டோம்னா என்ன ஆகுதுங்கன்னா வேரழுகல் நோய் மஞ்சளுக்கு நிறைய பாதிக்கும். அது ஏற்கனவே எனக்கு இப்போ 2 வருஷம் அனுபவத்தில் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. அதனால் வாழை போட்டாச்சுன்னா தட்டைப்பயிறு, சணப்பு, கொள்ளு இதுகள் எல்லாம் போட்டு விதைச்சி எடுத்துட்டு சிறுதானிய பயிரை போட்டு கம்போ, ராகி, கடலைக்காய் இது மாதிரி சிறுதானிய பயிர்களை போட்டு எடுத்துட்டு அப்புறம் மஞ்சள் போட்டால் வேணால் நல்லா வருதுங்க. அப்புறம் மஞ்சள் எடுத்துட்டு வேணால் வாழை நட போடலாங்க. வாழை போட காட்டில் மஞ்சள் போடுறது எக்காரணத்தை கொண்டு தவிக்கணும். மஞ்சள் போட்டு வாழை போட்டால் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் வாழை போட்டு மஞ்சள் போட்டோம்னா கண்டிப்பாக மஞ்சள் பாதிக்குதுங்க. ஏன்னா வாழையில் வந்து இந்த சிறு புழுவுக எல்லாம் நிறையா இருக்குது, அதனால் மஞ்சள் நிறைய பாதிப்பு வருதுங்க.
நல்ல ஒரு பயனுள்ள கருத்து ஒன்று சொல்லியிருக்கீங்க. இப்போ அது மாதிரி மற்ற உழவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அந்த காட்டை அழிக்கும் போது அந்த கட்டைகள்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்படியே காட்டோடய போட்டு ஏதாவது மெஷின் போட்டு ஓட்டி விட்டுறீங்களா?
இப்போ அதாவது வந்து இப்போ இந்த 2 வருஷமாக வந்து என்ன பண்ண போறோம்னா, வாழை முதல்ல வந்து கடப்பாறை வச்சு தோண்டி எடுத்து அக்கட்டால் போட்டுருந்தேங்க. இப்போ என்ன ஆகி போகுதுங்கன்னா, அந்த சருகு பூரா கட்டி எடுத்து அக்கட்டால் போட்டு பவர் ட்ரில்லர் இருக்குதுங்க. பவர் ட்ரில்லர் விட்டு வெட்டுற போது நல்ல ஈரப்பதமாக இருந்து வெட்டணும்னா கிழங்கும் பூரா வெட்டாகி போகுது, காட்டுக்கும் எருவும் ஆகி போகுதுங்க. எருவானது பின்னாடி ஈரமாக இருந்தது, பவர் ட்ரில்லர் வெட்டுற போது ஈரமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ட்ரில்லர் வெட்டி விட்டு போட்டு மறுபடியும் கொள்ளு பயிர் இதுகளையெல்லாம் வேச்சு விட்டோம்னா காட்டுக்கு எருவும் ஆகிக்குதுங்க. அதனால் இப்போ இந்த 2-3 வருஷமாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கிடப்பாறை வச்சு ஆளுகளை தோண்டி எடுத்து கொண்டு போய் அக்கால போட்டுருந்தாங்க. இந்த 2 வருஷமாக பவர் ட்ரில்லர் விட்டு வெட்டுறதுனால காடு கிளியர் ஆகி போகுதுங்க. அடுத்த வெள்ளாமைக்கு நல்லா இருக்குது.
ஆமாங்க. சரிங்க, இப்போ வந்து எல்லாமே அந்த இயற்கை முறையில் விளைவிக்கணும், மருந்துகள் செயற்கை உரங்களை பயன்படுத்த வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்களா?
அதாவது செயற்கை உரம் வந்து மாட்டு மூத்திரமும் மாட்டு சாணியும் கரெக்டாக இது பண்ணி ஸ்ப்ரிங்க்லராக இருந்தாலும் சரி அல்லது சொட்டு நீராக இருந்தாலும் சரி வாரத்துக்கு 1 ட்ரிப் விட்டோம்னா அதில் வந்து நீங்கள் அதில் இன்னொரு பண்ணலாம். எப்படிங்கன்னா அந்த அது கூட வேப்பங்கொட்டையை வாங்கி இடித்து அந்த தண்ணியை நம்ம விட்டோம்னா கரெக்டாக வேளாண்மைக்கு நல்லா இதாகுது. ஆனால் முதல்ல வந்து மாட்டு மூத்திரம் சாணம் ரெண்டையும் கரைச்சி வடிகட்டி விட்டோம்னா ட்ரிப்பில் போகிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸ்ப்ரிங்க்லர் இருந்தால் தேவையில்லை. சொட்டு நீராக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வடிகட்டி இது பண்ணி தான் விடணும். அதுலேயே ஒன்று வேப்பெண்ணெய் கரைச்சி வேப்பங்கொட்டையை அடித்து அந்த தண்ணியை புழிஞ்சு விட்டோம்னா வேரழுகள் நோயும் வராது, வாடலும். மஞ்சளுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டுங்க. மஞ்சளுக்கு வந்து சருகு நோவு வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சருகு நோவு வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு வந்து மஞ்சள் நட்டி 2வது மாதம் 1 ஏக்கருக்கு வந்து 25 கிலோ வேப்பங்கொட்டை இடித்து அந்த தண்ணி வடிகட்டி காலையில் 1:30 மணிக்கு அடித்தோம்னா அந்த மஞ்சள் இருக்கிற ஈரப்பதம் அந்த சருகு நோவு எல்லாமே தாக்கு. அந்த வரக்கூடிய பூச்சிகள்லாம் அந்த வேப்பங்கொட்டை சாறில் அடித்தோம்னா அந்த பூச்சி பூரா தாது அஞ்சு பூச்சிகள் பூராமே மஞ்சள் சருகில் ஒட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க, அது விரியாது, சீக்கிரம் பரவறக்கும் வாய்ப்பு இல்லைங்க. அதனால் மஞ்சளுக்கு வந்து 1 மாதத்துக்கு 1 தடவையாவது 3 மாதத்துக்கு கரெக்டாக வேப்பங்கொட்டை சாறு அடித்தோம்னா எந்த மருந்தும் அதுக்கு வேண்டியதே இல்லைங்க.
மஞ்சளுக்கும் சொட்டு நீர் பாசனம்
போட்டுருக்கோம். மஞ்சளுக்கு போட்டு மஞ்சளுக்கு போட்டிருக்கணுங்க.
இல்லை இப்போ காட்டில் வாழைக்கு போட்டிருக்கீங்கன்னா அதை எடுத்து சுருட்டி வச்சுட்டு மஞ்சள் போட்டுட்டு போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குன்றாங்க. நீங்கள் எப்படி அப்படி அது மாதிரி தான் போட்டிருக்கீங்க? இப்போ உரம்லாம் கொடுக்க வேணான்னாக்கா சாணத்தையும் அந்த கோமியத்தையும் கலந்து விட்டுறலாம் அப்படிங்கிறீங்க. அப்போ மாடுகள் நிறைய வேணும் இல்லைங்க உங்களுக்கு, எவ்வளோ வச்சுருக்கீங்க?
எனக்கு வந்து மாடுகள் வந்து 5 மாடு இருக்குதுங்க.
இப்போ மாடுகளுக்கு தீவனம் என்ன தோட்டத்துக்கு?
இப்போ தீவனம் வந்து மசால் பில் இருக்குங்க, அதுபோக சோளப்பயிர் அடசோளம் இருக்குங்க, அதுபோக மக்காச்சோளம் 3 தான் மாட்டு தீவனமாக வச்சுட்டுருக்குறேங்கண்ணா. 5 மாடு இருக்கிறதுனால நான் காலையிலையும் சாயங்காலம் மதியம் இந்த கோமையை முடித்து ஒரு பேரலில் ஊற்றி வச்சுருவேன். காலையில் எடுக்கிற சாணத்தை கொண்டு போய் வேற ஒரு இதில் வச்சு சுத்தமாக கரைச்சி அதில் வடிகட்டி இது பண்ணிட்டோம்னா சொட்டு நீருக்கு அது ரொம்பவும் யூஸ் ஆகுது. ஆனால் இது வந்து மஞ்சளுக்கும் வாழைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது வந்து இப்போ பருத்திக்கும் கூட சொட்டு நீர் பாசனம் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரசாயன உரம் முக்கியமாக தவிக்கிற வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்தாச்சு. ரசாயனத்தை உரத்தை விட்டு போட்டு இந்த வகைகளை நாம் இது பண்ணோம்னா இன்னும் ஒன்று எப்படிங்கன்னா பஞ்சகாவியம்ட்டு ஒரு இது வந்திருக்குதுங்க. அது வந்து ரசாயன உரம் வந்து நீங்கள் போட்டாலும் 5 வருஷத்துக்கு அந்த ரசாயன உரம் வந்து பூமியில் இருக்கும். 5 வருஷத்துக்கு பின்னாடி தான் அந்த ரசாயன உரம்ங்கிறதே அழியும். அது வரையில் நீங்கள் மாட்டு மூத்திரம் சாணி இந்த வேப்பங்கொட்டை சாறு வேற இதுகளையெல்லாம் நாம் இது பண்ணிட்டு இருந்தோம்னா அஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க மேடம்.
நல்லா சொன்னீங்க. அதாவது இப்போ வந்து நம்ம ஒன்று உரம் விலை எங்கேயோ போயிட்டுருக்கு, உரங்கள் கிடைக்கிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு செலவு பண்ணி அதை போய் தேடி பிடிச்சி வாங்கி போடுறதுக்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை போட்டு பண்ணும்போது விவசாயத்துக்கான செலவும் குறையுது, அது உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போது மஞ்சளுக்கும் அது மாதிரி போடுறேன் அப்படின்னீங்க, பருத்திக்கு போடுறேன் அப்படின்னீங்க, வாழை சாகுபடியாளர்னு சொல்லி தான் உங்களை நான் அறிமுகப்படுத்தினேன். வாழை தவிர இன்னும் வேற என்னெல்லாம் சாகுபடி பண்ணுறீங்க?
வாழை, ரெண்டாவது வந்து கரும்பு, மஞ்சள், கரும்பு, வாழை, மஞ்சள் மூணுக்கும் இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. மறுபடியும் வந்து காய்கறி பயிர்களுக்கும் சொட்டு நீர் போடுறதுக்கு, வெண்டைகளுக்கெல்லாம் சொட்டு நீர் போட்டுருக்குறேங்க. பருத்திக்கு இந்த தடவை சொட்டு நீர் போடுறதுன்னு முடிவு பண்ணி பருத்திக்கும் போடலாங்க. அதனால தான் எல்லாத்துக்குமே களை எடுக்கிறதுக்கு வந்து குறைக்கிறதுக்காக பூரா சொட்டு நீர் வந்து சம்பவமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ நம்ம காட்டில் கடலைக்காய்க்கும் சொட்டு நீர் போட்டாச்சுங்க. கடலைக்காய்க்கும் இப்போ சொட்டு நீர் போட்டு நல்லா இதாக கொண்டு வந்தாச்சுங்க. கடலைக்கு தான் சொட்டு நீர் இல்லாமல் இருந்தது. இப்போ கடலையும் சொட்டு நீரில் நல்ல விதமாக இப்போ மானாவாரியில் வர்றதை விட இதை ஒரு மடங்கு எச்சாவே கொண்டு வந்தாச்சுங்க. இப்போது அதே மாதிரிங்க ஸ்ப்ரிங்க்ளருக்கு வந்து மஞ்சளுக்கும் உபயோகப்படுத்தலாம், காய்கறி வெள்ளாமைக்கும் உபயோகப்படுத்தலாம். ஸ்ப்ரிங்க்ளர் வந்து ஒரு சில வெள்ளாமைக்கு கூடாதுங்க, ஒரு சில வெள்ளாமைக்கு ஆகுங்க. தானிய பயிர்களை வந்து மக்காச்சோளம், கம்பு, ராகி இதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு பாருங்க. ஸ்ப்ரிங்க்ளரில் போடுறதுனால மக்காச்சோளம், கம்பு, ராகி, நிலக்கடலை இதுகளுக்கெல்லாமுமே யூஸ் ஆகுங்க. சொட்டு நீருக்கு வந்து இதுகளுக்கெல்லாம் சொட்டு நீர் நல்லா இருக்குங்க. ஆனால் சொட்டு நீருக்கு வந்து மஞ்சள் ரொம்ப டாப்பாக வருங்க. ஸ்ப்ரிங்க்ளர் போடுறதுனால காடு விகிஞ்சு போகுங்க. அதனால உங்களுக்கு அடிக்கடி மஞ்சளுக்கு வந்து சூப்பர் போட்டீங்கன்னா காடு இலக்கமா இருக்கு, நல்லாவும் வந்துட்டு.
சரிங்க, ரொம்ப நல்லா நிறைய அனுபவங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. சொட்டு நீர் பாசனத்துல எல்லா பயிருமே பண்ணலாம் அப்படின்லாம் வந்து அது உங்க அனுபவத்தையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி எல்லாருமே அந்த புதுசா வரக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நல்ல முறையில பயன்படுத்தி அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இல்லைங்களா? இது இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம இதுல பயன்படுத்தி நல்ல லாபம் அடையறதோட நம்ம மக்களுக்கு, நம்ம நாட்டுக்கு நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயலையும் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துகிட்டதுக்காக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் கானூர் புதூரை சேர்ந்த பி ஜெயபால் அவங்க தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்ல கேட்டோம். இந்த மாதிரி கருத்து பரிமாற்றங்கள், ஒருவருடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மின்னஞ்சல் மூலமாக தெரியப்படுத்துறதுக்கு DEE@TNAU.AC.IN இந்த முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வதாக இருந்தால் 0422243105 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நமது சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ புரோகிராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம். நேயர்களே, உங்களது கருத்துக்களையும் அனுபவங்களையும் விவசாயி சமுதாய வானொலி வரவேற்கின்றது.